நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
அரசு கடந்த வாரம் 2025 மக்கள் தொகை அறிக்கையை வெளியிட்டது. இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ள முக்கிய விடயங்களை தொகுத்து வழங்கும் நான் குலசேகரம் சஞ்சயன். சென்டர் ஃபார் பாப்புலேஷன் மக்கள் தொகை மையம் தயாரித்த 2025 பாப்புலேஷன் ஸ்டேட்மெண்ட் என்ற 2025 ஆண்டிற்கான மக்கள் தொகை அறிக்கையை ஆஸ்திரேலிய அரசு January 9 வெளியிட்டது. ஆஸ்திரேலியாவின் மக்கள் தொகை மற்றும் எதிர்கால வளர்ச்சி குறித்த முக்கிய தரவுகளை இந்த அறிக்கை வழங்குகிறது. இந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ள முக்கிய விடயங்களின் சாராம்சத்தை முதலில் பார்ப்போம். பின்னர் சில விடயங்கள் குறித்து விரிவாக பார்க்கலாம். மக்கள் தொகை வளர்ச்சி மற்றும் அது குறித்த கணிப்புகள் இந்த அறிக்கையில் முக்கிய அம்சமாக அமைகிறது. நம் நாட்டின் மொத்த மக்கள் தொகை 2.75 கோடியை அல்லது 27.5 மில்லியனை 2025 ஆண்டில் எட்டியுள்ளது. இந்த எண்ணிக்கை 2035-36 நிதியாண்டில் 3.15 கோடியாகவும் 2065-66க்குள் 4.1 கோடியாகவும் உயரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. மக்கள் தொகை வளரும் வேகம் குறையும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் 2025-26 நிதியாண்டில் 1.3% குறையும் என்றும் 2026-27 அது 1.2% தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 2010களில் மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் 1.4% இருந்தது நோக்கத்தக்கது. அடுத்த முக்கிய விடயம் குடிவரவு. வெளிநாடுகளிலிருந்து குடிவந்தவர்கள் எண்ணிக்கை COVID-19 பெருந்தொற்று காலத்துக்கு பின்னர் உச்சத்தை கண்டது. நிகர குடிவந்தவர்கள் எண்ணிக்கை 5.56 லட்சம் பேர் என்று இருந்தது. 2024-25 அந்த எண்ணிக்கை 3.06 லட்சம் என்று பதிவாகியுள்ளது. அடுத்த நிதியாண்டில் மாணவர் வருகை மற்றும் இதர தற்காலிக விசாக்களில் கொண்டுவரப்பட்ட மாற்றங்களால் 2025-26 இது மேலும் குறைந்து 2.6 லட்சமாகும் என்று அரசு வெளியிட்டுள்ள அறிக்கை தெரிவிக்கிறது. பிறப்பு விகிதம் மற்றும் முதிர்ந்த வயதுடையவர்கள் பற்றிய தரவுகள் அடுத்த முக்கிய விடயம் என்று கூறலாம். ஆஸ்திரேலியாவின் மொத்த கருவுறுதல் விகிதம் 2025-26 இதுவரை இல்லாத அளவாக ஒரு பெண்ணிற்கு 1.42 குழந்தைகள் என்று மிக குறைந்த நிலைக்கு தள்ளப்படும். ஆஸ்திரேலியர்களின் சராசரி வயது தற்போதுள்ள 38.4 வருடங்களிலிருந்து 2035-36 40.2 வருடங்களாகவும் 2065-66 43.7 வருடங்களாகவும் உயரும். நம் நாடு வயது முதிர்ந்தவர்களின் சமூகமாக மாறி வருவதை இது காட்டுகிறது. நாட்டில் வயதானவர்கள் எண்ணிக்கை அதிகரித்த போதிலும் ஆஸ்திரேலியாவில் வேலை செய்பவர்களின் எண்ணிக்கை 2060களின் நடுப்பகுதி வரை வளரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 80% OECD என்ற பொருளியல் கூட்டுறவு மற்றும் வளர்ச்சிக்கான அமைப்பு நாடுகள் சரிவை காணும் என்று எதிர்பார்க்கப்படுகையில் நம் நாட்டில் வயதானவர்கள் தொடர்ந்து வேலைக்கு செல்லும் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. மாநில வாரியான வளர்ச்சியும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்கு ஆஸ்திரேலிய மாநிலம் 1.8% வளர்ச்சியுடன் வேகமான வளர்ச்சியில் முதலிடத்தில் இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. மெதுவான வளர்ச்சியை டஸ்மேனிய மாநிலம் 0.1% வளர்ச்சியுடன் மிக குறைந்த நிலையில் இருக்கும். 2065-66 நிதியாண்டு வாக்கில் 72% ஆஸ்திரேலியர்கள் தலைநகரங்களில் வசிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2050களின் பிற்பகுதியில் சிட்னி மற்றும் மெல்பர்ன் ஆகிய 2 நகரங்களிலும் வாழ்பவர்களின் எண்ணிக்கை 80 லட்சத்தை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, இனி சில விடயங்கள் குறித்து விரிவாக பார்க்கலாம். ஆஸ்திரேலியாவின் மக்கள் தொகை வளர்ச்சியில் குடிவரவு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. சமீபத்திய காலங்களில் குடிவரவு கொள்கைகளில் அரசு கொண்டு வந்துள்ள கடுமையான மாற்றங்கள் ஏற்படுத்தும் விளைவுகளை விரிவாக பார்க்கலாம்.
Net overseas migration in the figures today has now fallen for 6 consecutive quarters.
அது நிகர குடிவந்தவர்கள் எண்ணிக்கை சரிவை கண்டுள்ளது என்று கருவூல காப்பாளர் ட்ரெஷரர் ஜிம் சாமஸ் கூறிய கூற்று. நிகர குடிவரவு என்பது ஆஸ்திரேலியாவிற்கு வருபவர்கள் எண்ணிக்கைக்கும் இங்கிருந்து வெளியேறுபவர்கள் எண்ணிக்கைக்கும் இடையிலான வித்தியாசம். அந்த எண்ணிக்கை 2022-23 நிதியாண்டில் 5,64,000 பேர் என்றிருந்தது. 2024-25 அது 3,06,000 குறைந்துள்ளது. 2025-26 நிதியாண்டில் இது மேலும் குறைந்து 2,60,000 என்ற நிலையை எட்டும் என்று சென்டர் ஃபார் பாப்புலேஷன் கணித்துள்ளது. இது COVID-19 பெருந்தொற்று காலத்திற்கு முந்தைய சராசரி நிலைக்கு திரும்புவதை காட்டுகிறது. இதற்கான காரணங்கள் என்னவென்று பார்த்தால், குடிவரவு எண்ணிக்கையை குறைக்க அரசு எடுத்துள்ள முக்கிய நடவடிக்கைகள் சர்வதேச மாணவர்களை பாதித்துள்ளன. இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் கேப் என்று சர்வதேச மாணவர் சேர்க்கைக்கு உச்சவரம்பு விதிக்கப்பட்டுள்ளது. போலி கல்வி நிறுவனங்களை கட்டுப்படுத்தவும் உண்மையான மாணவர்களை மட்டும் அனுமதிக்கவும் விசா பெறுவதற்கான ஆங்கில மொழி தகுதி மற்றும் நிதி தகுதி தேவைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. சுற்றுலா விசாவில் வந்து உள்நாட்டிலேயே தங்கி வேலை தேடும் முயற்சியை கட்டுப்படுத்த விசா ஹாப்பிங் தொடர்பான விதிகள் மாற்றப்பட்டுள்ளன. நம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை தக்கவைக்க சுகாதாரம், கட்டுமானம் மற்றும் தொழில்நுட்பத் துறைகளில் திறன் வாய்ந்த புலம்பெயர்ந்தோரின் தேவை இன்றும் அதிகமாகவே உள்ளது. ஆஸ்திரேலியாவின் பிறப்பு விகிதம் மிக குறைவாக இருக்கிறது. முதியோர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இதனை சமன் செய்ய வரி வருவாயை பெருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கு இளம் தொழிலாளர்களை இங்கு குடிவர வைப்பது அவசியமாகிறது. அதிகப்படியான குடிவரவு நாட்டின் வீட்டுவசதி துறையில் பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதாக எதிர்க்கட்சிகள் மற்றும் சில சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.
It's being very difficult under this government. They've promised housing targets they can't meet.
அது எதிர்க்கட்சி தலைவர் சூசன் லீ. நகரங்களில் வாடகை வீடுகளுக்கான தட்டுப்பாடு மற்றும் வாடகை விலை உயர்வுக்கும் குடிவரவிற்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. சிட்னி மற்றும் மெல்பர்ன் நகரங்களில் அதிகரித்து வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப போக்குவரத்து மற்றும் மருத்துவ வசதிகளை மேம்படுத்த வேண்டிய கட்டாயம் அரசுக்கு உள்ளது. வெளிநாடுகளிலிருந்து வருபவர்கள் மட்டுமன்றி மாநிலங்களுக்கு இடையிலான இடப்பெயர்வு இன்டர்ஸ்டேட் மைக்ரேஷன், ஆஸ்திரேலியாவிற்குள்ளேயே மக்கள் ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்திற்கு இடம்பெயர்வதும் அதிகரித்துள்ளது. குறைந்த வாழ்க்கை செலவு மற்றும் வேலைவாய்ப்புகள் காரணமாக மக்கள் சிட்னி மற்றும் மெல்பர்ன் போன்ற நகரங்களை விட்டு வெளியேறி குயின்ஸ்லாந்து மற்றும் மேற்கு ஆஸ்திரேலியா ஆகிய மாநிலங்களுக்கு அதிக அளவில் குடிபெயர்கின்றனர். ஆஸ்திரேலிய அரசு தற்போது நிலையான இடம்பெயர்வு சஸ்டெயினபிள் மைக்ரேஷன் என்ற கொள்கையை நோக்கி நகர்கிறது. அதாவது நாட்டின் வீட்டு வசதி மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு ஏற்ப இடப்பெயர்வை கட்டுப்படுத்துவதே அரசின் தற்போதைய திட்டமாகும். ஆனால் அரசு இவற்றையெல்லாம் முறையாக பரிசீலிக்கவில்லை என்று எதிர்க்கட்சி தலைவர் சூசன் லீ குற்றம் சாட்டுகிறார்.
The government's numbers are all wrong. With migration, it isn't just one number. It's skilled visas, it's humanitarian, it's family reunion, it's working holiday makers, it's permanent residents and so on.
ஆஸ்திரேலியா தற்போது ஒரு முக்கியமான மக்கள் தொகை மாற்றத்தை சந்தித்து வருகிறது. சமீபத்திய 2025-26 காலப்பகுதியின் தரவுகளின்படி ஆஸ்திரேலியாவின் மக்கள் தொகை வளர்ச்சி மற்றும் சமூக அமைப்பு அடுத்த ஒரு தசாப்தத்தில் எவ்வாறு மாறும் என்பது குறித்த தெளிவான கணிப்புகள் வெளியாகியுள்ளன. 2035 நாம் நெருங்கும் போது ஆஸ்திரேலியாவின் சமூக மற்றும் பொருளாதார கட்டமைப்பு பின்வரும் மாற்றங்களை காணலாம். குறைந்த பிறப்பு வீதம் மற்றும் சிறந்த மருத்துவ வசதிகளால் பெண்களுக்கு 87.1 வயது, ஆண்களுக்கு 83.4 வயது என்று அதிகரித்துள்ள ஆயுட்காலம் காரணமாக மக்கள் தொகை முதியவர்களை கொண்டதாக மாறும். 2035 சராசரி வயது 40.2 உயரும். மெல்பர்ன் மற்றும் சிட்னி போன்ற பெருநகரங்கள் தொடர்ந்து வேகமாக வளரும். 2035 ஆஸ்திரேலியர்களில் சுமார் 72% தலைநகரங்களிலேயே வசிப்பார்கள். குறிப்பாக நாட்டின் வேகமாக வளர்ச்சி பெறும் மாநிலமாக மேற்கு ஆஸ்திரேலியா இருக்கும். உழைக்கும் வயதில் உள்ளவர்களின் எண்ணிக்கை குறைவது எதிர்காலத்தில் தொழிலாளர் பற்றாக்குறையை உருவாக்கலாம். இதனால் திறமையான புலம்பெயர்ந்தோரை ஸ்கில்ட் மைக்ரன்ஸை ஈர்ப்பதில் ஆஸ்திரேலிய அரசு அதிக கவனம் செலுத்தக்கூடும். 31.5 மில்லியனை எட்டும் மக்கள் தொகைக்கு ஏற்ப வீடுகள், பொது போக்குவரத்து, பாடசாலைகள் மற்றும் மருத்துவமனைகளை உருவாக்குவது அரசிற்கு ஒரு பெரும் சவாலாக அமையும். 2035 ஆஸ்திரேலியா மிகவும் பன்முகத்தன்மை கொண்ட ஆனால் வயது முதிர்ந்த மக்களை கொண்ட நாடாக விளங்கும். குடியேற்ற கொள்கைகளை சீரமைப்பதும் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதும் இந்த மாற்றத்தை சமாளிக்க மிக அவசியமானதாகும்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.